நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் சூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கனவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றமலில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவர்ணையூர் இடைக்காரர் சமாதியில் சேர்ந்த நிலைமை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கம் நேற்று வந்த மூன்று கேள்விகளில் ரெண்டு கேள்விகளுக்குத்தான் எங்களுக்கு விடை காணக்கூடியதாக இருந்தது. நேற்று அந்த இரண்டாவது கேள்வியை கேட்ட அன்பர் தான் மூன்றாவது கேள்வியையும் அடுத்த கேள்வியையும் அனுப்பியிருந்தார் நேற்று காலை சத்சங்கத்திற்கு முன். அது மற்றவர்களுக்கு ஒரு மீட்டலாக இருக்கும் என்பது எனக்கு நிச்சயமாக நம்பிக்கை. ஆனால் ஒரு துவக்கத்துக்குரிய ஒரு கேள்வி, அவர் 2 வருடத்துக்கு மேலாகத்தான் இந்த பயிற்சி செய்கின்றார், சிகிச்சை பெற்றவர். அவருடைய அந்த கேள்வி என்னவென்றால், இந்த கிரியா யோகா சாதனை முறையை 3 முறை சிகிச்சையின் போது சொல்லியிருக்கின்றீர்கள், அதை 3 முறை மீட்டல் செய்வீர்களா? சிகிச்சையை அல்ல, சாதனை முறைகள், கிரியா சாதகர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நிலையில் நாங்கள் சென்று கொண்டிருந்தால் எங்களுடைய சாதனையை நாங்கள் வெற்றி பெறலாம் என்பது அவருடைய அந்த கேள்வி. ஆகவே கேள்விகள் வரும்போது அதற்கு நாங்கள் விடை காண வேண்டும் பாபாஜியுடன் சேர்ந்து, அது மிகவும் முக்கியமானது சத்சங்கத்தில் என்றபடியால், அவர் 2 வருடமாகத்தான் இந்த பயிற்சியில் இருந்தாலும் அவருடைய கேள்விக்கு நாங்கள் விடை கண்டே கொடுக்க வேண்டும். ஆகவே மற்றவர்கள் இதை ஒரு மீட்டலாக எடுத்து உங்களை சரிபார்த்து கொள்ளுங்கள். கிரியா யோகத்தில் அந்த அன்பர் கேட்ட கேள்வி, சாதனை பாதையை வகுக்க வேண்டும், அதற்கு அவருக்கு இன்று பதில் காண்போம். முதலாவதாக, இந்த கிரியா யோகத்தில் நீங்கள் பயணிப்பதற்கு பாபாஜியின் மந்திரத்தை எழுதியிருப்பீர்கள் தீட்சை பெற்றவர்கள் என்றாலும், மற்றவர்களுக்காக 1008 தடவை பாபாஜியின் மந்திரத்தை நீங்கள் எழுதி முடித்திருக்க வேண்டும். அதுதான் முதலாவது. ஏன் அது முதலாவதாக வருகின்றதென்றால், அந்த 1008 தடவை நீங்கள் அந்த மந்திரத்தை எழுதியவுடன் தான் உங்களுக்கும் பாபாஜிக்கும் இடையில் ஒரு ஆன்மீக தொடர்பு ஏற்படுகின்றது என்று குருமார்கள் எங்களுக்கு தீட்சையின் போது சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த 1008 தரம் அந்த மந்திரத்தை நீங்கள் எழுத வேண்டும். இந்த சத்சங்கத்தில் இருக்கிற புதியவர்கள் என்றாலும், இந்த கிரியா சாதகர்களாக இருந்து இந்த வழியில் வருபவர்கள் இன்னும் எழுதாவிட்டால் கூட அதை நீங்கள் 1008 தரம் எழுதி முடியுங்கள் தீட்சை பெறாதவர்கள். அது முக்கியம். உங்களுடைய தீட்சைக்கு முதலும் அல்லது இந்த வழியில் நீங்கள் பயணிக்கும் போதும் சத்குருவின் ஆசியுடன், ஆசி இல்லாமல் நீங்கள் எவ்வளவு தூரமும் பெரிதாக செல்ல முடியாது. ஆகவே எழுதாத சாதகர்கள் அந்த 1008 தடவை அந்த மந்திரத்தை எழுதி விடுங்கள். அதற்கு மேலாக எத்தனை தடவையும் எழுதலாம் என்பது சத்குரு கிரியா பாபாஜியால் தெய்வீய குரலில் தரப்பட்டிருக்கின்றது. அவருடைய மந்திரத்தை உச்சரிப்பது, அவருடைய மந்திரத்தை எழுதுவது உங்களுடைய சாதனையை வலுப்படுத்தும் என்பது இங்கு முக்கியமான தகவல். ஆனால் ஏன் நாங்கள் இந்த 1008 தடவை அதை எழுத வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு எங்களுடைய உடலில் இருக்கும் சக்கரங்களில் ஒவ்வொரு சக்கரங்களுக்கும் அச்சரங்கள் இருக்கின்றது. அதையும் சிறிது இங்கு பார்த்து விடுவோம், புதிய தகவலாக இருந்தாலும் பலருக்கு. அதாவது மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், மனாகதம், விசுக்தி, ஆக்ஞா, சகசார சக்கரங்கள், 6 சக்கரங்கள் உடலிலும் 7வது சக்கரம் உடலுக்கு மேலேயும் இருக்கின்றது. இந்த சக்கரங்களுக்கு அச்சரங்கள் இருக்கின்றது, பெடல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவோம். மூலாதார சக்கரத்திற்கு 4 இதழ்களும் பெடல்ஸ், சுவாசிஸ்தான சக்கரத்துக்கு 6 இதழ்களும், மணிபூரக சக்கரத்துக்கு 10 இதழ்களும், அநாகத சக்கரத்துக்கு 12 இதழ்களும், விசுத்தி சக்கரத்துக்கு 16 இதழ்களும், ஆக்ஞா சக்கரத்துக்கு 3 இதழ்களும் உண்டு. அப்ப எல்லாமாக 51 அச்சரங்கள் உடலில் இருக்கின்றது. உடலுக்கு மேலே சகசார சக்கரம் இருக்கின்றது. அதை 1008 இதழ் கொண்ட தாமரை என்று சைவ சித்தாந்தத்திலும் கூட கிரியா யோகத்திலும் அந்த நிலை தரப்பட்டிருக்கின்றது சித்தர்மார்களால். ஆகவே அந்த 1008 இதழ் என்று சொல்வது எங்களுடைய சகசார சக்கரம் உடலுக்கு மேலே இருக்கும் சிவசக்தி கூடும் இடத்தில் இருக்கும் இடத்தை குறிப்பது. ஆகவே அந்த சக்கரம் அந்த சக்கரத்துக்கு 1008 தாமரை இதழ்கள் இருப்பதால் அங்கு பாபாஜி சத்குருவாக அந்த நிலையில் இருக்கின்றார், பரம்பொருளுக்கு கீழ். ஆகவே அவரை நீங்கள் அடைவதற்கு, அவருடைய பயிற்சியில் சாதனையில் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு அந்த 1008 தடவை அந்த மந்திரத்தை எழுதும் போது நீங்கள் அவருடன் ஆன்மீக தொடர்பு, நீங்கள் அவருடன் அந்த எழுதியதிலிருந்து வைக்கின்றீர்கள். அந்த நேரத்திலிருந்து அவருடைய தொடர்பும் ஆன்மீக தொடர்பு உங்களுடன் சூட்சுமத்தில் ஏற்படுகின்றது. அதன் பின்னால் தான் அவர் உங்களுடன் பயணிப்பதை நீங்கள் உங்களுடைய சாதனையின் மூலம் சிறிது சிறிதாக அறிந்து கொள்ளலாம் சாதகர்களே. ஆகவே அந்த 1008 தரம் நீங்கள் குறைந்தது எழுதியிருக்க வேண்டும், பாபாஜியின் ஆசையை பெறுவதற்கும் அந்த சாதனையில் வெற்றி பெறுவதற்கும். அது முதலாவது தகவல். இரண்டாவது தகவல், இந்த சாதனையில் போகும்போது இந்த சாதனையில் தீட்சை பெற்றவர்களாக இருக்கலாம், அவர்களுக்குத்தான் கூடுதலாக இது பொருந்தும், தீட்சை பெறாதவர்களுக்கும் அது பொருந்தும், அது வேறு விதமாக. ஆனால் எல்லோரும் உள்வாங்குங்கள். இந்த சாதனை பயிற்சியை நீங்கள் செய்யக்கூடிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்தம். பிரம்ம முகூர்த்தத்தில் இந்த சாதனையை செய்வதால் உங்களுக்கு அளப்பரிய சக்தி பிரபஞ்சத்தில் இருந்து கிடைக்கும். மற்ற நேரங்களில் செய்யக்கூடாது என்று இல்லை, எந்த நேரத்திலும் செய்யலாம். ஆனால் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்வதுதான் மிகவும் முக்கியம். அதுதான் உங்களுக்கு வலுவூட்டும், உங்களுடைய சாதனையை அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்வது 2 மணி நேரம் சூரிய உதயத்திற்கு முன்னால். அதாவது பெரும்பாலான இடங்களில் 6 மணிக்கு சூரிய உதயம் என்றால் 4 இலிருந்து 6 மணி வரை பிரம்ம முகூர்த்தம். இந்த நேரம் மிகவும் சிறந்தது. அதற்குரிய காரணம் என்னென்றால், அதிகாலையில் தான் பிரபஞ்ச சக்தி பூமியை நோக்கி அதீதமாக வந்து கொண்டிருக்கும் என்று குருமார்கள் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த நேரத்தில் பயிற்சி செய்வது உகந்தது. அது எல்லோரும் மீட்டலாக எடுத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக, நேரத்தை கணக்கிட்டு விட்டோம், ஒப்ப செய்வது சிறந்தது என்று. இனி எவ்வளவு நேரம் செய்யலாம் என்றும் சாதகர்களுக்கு கேள்விகள் உண்டு. நான் டீச்சர் பெற்ற போது என்னுடைய குரு, இந்த பயிற்சியை நீ 30 நிமிடங்கள் செய்யலாம் குறைந்தது, அதற்கு மேலாக பயிற்சி செய்ய விரும்பினால் 2 மணித்தியாலம் செய்யலாம், அதற்கு மேலாக செய்ய விரும்பினால் 8 மணி நேரம் செய்யலாம் என்று யோகியார் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் வாழ்ந்து கொண்டு நாங்கள் இந்த பயிற்சியில் போகும்போது உங்களுக்கு மினிமம் குறைந்தது 30 நிமிட பயிற்சியையாவது செய்யுங்கள். டீச்சர் பெற்றவர்களுக்கு அது வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை பற்றி நான் இங்கு கூற மாட்டேன். பெரும்பாலும் பயிற்சி என்றே கதைத்து கொண்டு போவோம். ஆகவே நீங்கள் 30 நிமிடம் ஒரு நாளைக்கு அந்த பயிற்சியை செய்யுங்கள் அல்லது 8 மணி நேரம் சாரி 2 மணி நேரம் செய்யுங்கள் அல்லது 8 மணி நேரம் செய்யலாம். ஆனால் உங்களுடைய இந்த பயிற்சி வாழ்க்கையில் நீங்கள் இந்த 3 நேரம் கணக்குகளிலும் நிச்சயமாக செய்திருக்க வேண்டும். அது இரண்டாவது தகவல். எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய தகவல்களைத்தான் இங்கு கூறுகின்றேன். மூன்றாவது தகவல், நீங்கள் இந்த பயிற்சியை செய்து கொண்டு போகும்போது சிறிது சிறிதாக பயிற்சியில் நீங்கள் வளர்ந்து கொண்டு போகும்போது எப்போவாவது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை ஒரு வருட காலத்துக்கு இந்த பயிற்சியை தொடர்ச்சியாக விடாது செய்து அதில் கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் சித்தியை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது இன்னொரு விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது. அது வாழ்க்கையில் ஒரு முறை செய்தாலே பெரிய விடயம். அது ஒரு வருட பயிற்சி. அதாவது நீங்கள் 30 நிமிட பயிற்சி வீட்டில் செய்யும் போது அதை தொடர்ந்து அந்த 365 நாளும் செய்து கொண்டு வந்தால் அது மிகவும் உகந்தது. ஒவ்வொரு நாளுமே பயிற்சி செய்ய வேண்டுமென்று சாதகர்களுக்கு தெரியும். இருப்பினும் சிலர் ஏதாவது ஒரு காரணத்தினால் வருத்தமாக இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு காரணத்தினால் ஒரு நாள் பயிற்சியை தவறவிட்டாலும் அந்த நிலையை நீங்கள் அந்த பயிற்சி நிலையை நீங்கள் அடைய மாட்டீர்கள். ஆகவே எப்போவாவது உங்களுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது 365 நாள் தொடர்பயிற்சி செய்ய வேண்டும் என்றால் 30 நிமிட பயிற்சி தான், ஆனால் நாள் ஒன்றும் தவறாமல் செய்து பார்க்க வேண்டும். அதில் ஒரு வித்தியாசம், உங்களுக்கு ஒரு சித்தி ஒன்று கிடைக்கும். அது மூன்றாவது. நாலாவது, இந்த பயிற்சியை நீங்கள் செய்யும் போது இந்த பயிற்சியில் நீங்கள் 5 உடல்களுக்கான பயிற்சி செய்வீர்கள். எப்பவும் தியான பயிற்சி செய்யும் போது அந்த தியான பயிற்சியில் உங்களுடைய தியானத்தில் உங்களுக்கு என்ன வருகின்றது, ஏதாவது தகவல்கள் புதுவிதமான விஷயங்கள் வந்து கொண்டிருந்தால் அவற்றை நாட்குறிப்பு வைத்து எழுத வேண்டும். நாட்குறிப்பு உங்களுடைய பயிற்சியில் முக்கியமானது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சி முடிந்த பின் உங்களுடைய பயிற்சியில் தியானத்தில் தான் கூடுதலாக அப்படியான விடயங்கள் தென்படும். இருப்பினும் த்ரூ அவுட் த ப்ராக்டிஸ் அந்த முழுமையான அந்த 30 நிமிட பயிற்சியில் உங்களுக்கு கிடைக்கும் சில தகவல்களை நீங்கள் குறிப்பிடுத்து கொள்ள வேண்டும். அந்த நாட்குறிப்பு உங்களுடைய சொந்த நாட்குறிப்பு, உங்களுடைய குடும்ப நாட்குறிப்பு அல்ல. அது மற்றைய விடயம். ஆகவே இவற்றையெல்லாம் நீங்கள் உங்களுடைய சாதனை பயிற்சியின் போது நீங்கள் தொடரலாம் என்று அந்த அன்பருக்கு சொல்கின்றேன். ஆனால் ஒவ்வொரு நாளுமே உங்களுடைய வாழ்நாளில் இந்த கிரியா யோகத் பயிற்சியை நீங்கள் செய்து கொண்டு போகணும் என்பதுதான் உங்களுடைய வைராக்கியமாக இருக்க வேண்டும். அதை மறந்து விடாதீர்கள். ஆகவே இந்த பயிற்சியை நாங்கள் 5 உடல்களுக்கு உடல் பயிற்சிகளாக செய்கின்றோம். இந்த 30 நிமிட சாதனை பயிற்சி, 2 மணித்தியால சாதனை பயிற்சி, 8 மணி நேர சாதனை பயிற்சி எல்லாம் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது தீட்சை பெற்றவர்களுக்கு. தீட்சை பெறாதவர்கள் நீங்கள் 30 நிமிட பயிற்சியையாவது கிரியா யோகத்தை தொடர விரும்புபவர்கள் செய்து கொண்டு வரலாம். அது உங்களுடைய சங்கங்களுடன் தொடர்பு கொண்டு, எங்களுடைய சங்க கிளைகளுடன் எந்தெந்த நாட்டில் இருக்கின்றீர்களோ அவர்களுடன் தொடர்பு கொண்டால் அவர்கள் அந்த சாதன பாதையை உங்களுக்கு வகுத்து தருவார்கள். இது நான் ஆரம்பத்தில் இருந்து ஆரம்ப கல்வி மாதிரி இன்று அந்த கேள்வி வந்தபடியால் எல்லா இடத்தையும் உங்களுக்கு கூட்டிக் கொண்டு செல்கின்றேன் விரைவாக. ஆகவே இந்த பயிற்சியில் நீங்கள் சென்று கொண்டிருக்கும் போது அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது, இந்த பயிற்சியில் உங்களுக்கு கிரியா அன்னையின் துணை கூட தேவைப்படும். சக்தி, சிவன் சக்தி சேர்ந்திருப்பது போல கிரியா யோகத்தில் பாபாஜியின் சாதனா சக்தியாக கிரியா அன்னை அவர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய ஆசியை பெறுவதற்கு எங்கள் சங்கங்களில் துளசி பூசை நடைபெறும். அவற்றில் நீங்கள் பங்கு பெற்றலாம். அப்படி இல்லை என்றாலும் அன்னையை நோக்கிய தியானம் இரவு 11:45 இருந்து 12:45 வரைக்கும் அன்னையை நோக்கி நீங்கள் தியானம் இருக்கலாம். சிறிய நேரமாவது 1 மணி நேரம் எங்களுடைய குருமார்களால் அதுக்கு வகுத்து தரப்பட்டிருக்கின்றது. இதை ஏன் நான் இங்கு வலியுறுத்துகின்றேன் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் கூட கணவன் மனைவி இருவரும் ஒன்று ஒருவருடன் ஒருவர் இயல்பாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம். அப்படி இருக்கும்போது தான் உங்களோட குடும்ப வாழ்க்கை சிறப்பிக்கும். அதே போல ஆன்மீக வாழ்க்கையில் கூட உங்களுக்கு சக்தியின் துணை தேவை. அது பரம்பொருளும் சக்தியுமாக முழுமையாக இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருந்தாலும் அவர்களுடைய ஆசை நிச்சயமாக எல்லோருக்கும் தேவை. கிரியா யோகத்தில் பயணிப்பவர்களுக்கு, கிரியா யோகத்தில் பயணிப்பவர்களுக்கு இந்த சக்தி வழிபாடு முக்கியம். ஆகவே அந்த சக்தி வழிபாட்டிலும் நீங்கள் பங்கு பெற்று கொள்ள வேண்டும். உங்களுடைய சங்கத்தில் அல்லது வீட்டிலிருந்து சக்தியை எடுக்க வேண்டுமென்றால் சக்தியின் அருளை அந்த தியானத்தில் தியான நேரத்தில் தியானம் செய்தும் எடுக்கலாம். அதற்கு மேலாக உதான் பயிற்சி முறை, அந்த அன்பர் கேட்டதற்கு, இனி நாங்கள் எங்களை எப்படி பக்குவப்படுத்த வேண்டும் என்பதை பார்ப்போம். இது மிகவும் முக்கியம். இந்த பயிற்சிக்கு முதல் நீங்கள் அதை தொடங்கி பயிற்சியுடன் சேர்ந்து அதையும் பார்த்து கொண்டு போக வேண்டும். குடும்ப வாழ்க்கையில் இருக்கும் போது, அதாவது ஆறினை அகற்றி ஆறினை எடுக்க வேண்டும் என்று பாபாஜி அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். அதாவது மற்ற யோகங்களில் கூட அதை இயமம் நியமம் என்று கூட சொல்லி இருக்கின்றார்கள். எல்லாம் ஒன்றுதான். நல்லவற்றை எடுத்து தீயவற்றை விட வேண்டும். பாபாஜி கூற்றுப்படி தீயவை ஆகிய பொறாமை, காமம், கோபம், பேராசை, மோகம், மற்றது பாவம், கர்வம், பாவம் இல்லை கர்வம், அதை நாங்கள் மற்ற வசனத்தில் மதம் என்று சொல்லுவோம். மதம் என்றால் கர்வம். இந்த ஆறையும் நாங்கள் விட்டு விலத்த சிறிது சிறிதாக பழக வேண்டும் சாதகர்களே. முழுமையாக ஒரே அடியாக நீங்கள் விட்டு விழத்த மாட்டீர்கள். இந்த ஆறினை அகற்றும்படி பாபாஜி தெய்வீக குரலில் கொடுத்திருக்கின்றார். மரணத்தின் மரணத்தில் அதே போல் இன்னும் ஆறு விடயங்களை நீங்கள் பெருக்க வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையில். அவை அமைதி, ஒழுக்கம், வெறுப்பின்மை, பொறுமை, ஆர்வம், மன நிறைவு. இந்த ஆறு விடயங்களையும் நீங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் உங்களுடைய வாழ்க்கையை நன்றாக அமைப்பதற்கு. இது தனியாக ஆன்மீகத்தில் மாத்திரம்தான் உங்களுக்கு உதவும் என்று இல்லை, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் கூட உதவும். இது எல்லோருக்கும் பொருந்தும். இந்த ஆறு நல்ல விடயங்களையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து ஆறு கூடாத விடயங்களை விடுவது மிகவும் முக்கியமான ஒரு பயிற்சி. அதற்கு பல உதாரணங்கள் எல்லாம் இருக்கின்றது. அதை நாங்கள் ஒவ்வொரு சத்சங்கங்களில் பார்க்கலாம் கேள்விகள் வரும்போது. ஆனால் இப்படி ஒன்று இருக்கின்றது, இந்த ஆறினை எடுத்து ஆறினை அகற்ற வேண்டும் என்று எல்லோருக்கும் தெரிய வேண்டும். நிச்சயமாக இந்த ஆறினை எடுத்து ஆறினை அகற்றுவதற்கு அடுத்தபடியாக நீங்கள் உங்களை பக்குவப்படுத்துவதற்கு சாதனை முறையை முதல் பேசிவிட்டோம். இது இப்போ உங்களுடைய ஆன்மாவை பக்குவப்படுத்துவதற்குரிய முறைகள். அதுக்கு அடுத்ததாக பாபாஜியின் தெய்வீக விதிகளான அன்பு, தொண்டு, பக்தி, சரணாகதியில் நீங்கள் வாழ வேண்டும். உங்களுடைய அன்பை குடும்பத்திலிருந்து தொடங்கி ஆன்மீக நிலைக்கு அருளாக கொண்டு வர வேண்டும். அதை அன்பு அன்பு அருளாக போய்கொண்டிருக்க வரும்போது தொண்டு தொடங்கும். மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும், தொண்டு ஆற்ற வேண்டும். தொண்டு என்பது ஒரு பெரிய விடயம். ஆனால் அந்த சொல்லை நாங்கள் எல்லா இடமும் பாவிக்கின்றோம், உலகியலிலும் பாவிக்கின்றோம், ஆன்மீகத்திலும் பாவிக்கின்றோம். ஆனால் தொண்டு என்பது ஆன்மீகத்தில் சொல்லப்படும் தொண்டு இங்கே உங்களுடைய முக்கரணங்களாலும் செய்யப்பட வேண்டும். அதாவது உங்களுடைய வாய்மொழி, உடல், மனம், இந்த மூன்றாலும் செய்தால்தான், மூன்றும் நிறைந்தால்தான் அது ஆன்மீக தொண்டு. மற்றும்படி நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்யலாம், பணம் கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், எல்லாம் தொண்டாக வரும். ஆனால் முழுமையான தொண்டென்றால் மூன்று கரணங்கள் மூன்றாலையும் ஒத்திசைச்சு செய்ய வேண்டும். அந்த தொண்டைத்தான் பாபாஜி பரிந்துரைக்கின்றார். அன்பு, தொண்டு, அந்த வழியில் நீங்கள் போய்கொண்டிருக்கும் போது உங்களுக்கு பக்தி நிச்சயமாக வரத் தொடங்கிவிடும். அந்த பக்தியை நீங்கள் மேலும் மேலும் மெருகூட்டி செய்து கொண்டு போகும்போது அது உங்களை சரணாகதியில் கொண்டே விடும். அந்த சரணாகதியில் கூட நிபந்தனையான சரணாகதி, நிபந்தனையற்ற சரணாகதி என்று ரெண்டு ஒன்று. நிபந்தனை சரணாகதியில் தான் முதல் போய் விழுவீர்கள். அதை உங்களை நிபந்தனையற்ற சரணாகதிக்கு கூட்டிச் செல்லும். இதெல்லாம் நீங்கள் உங்களுடைய பயிற்சி மூலம், சாதனை மூலம் இதில் மேலேறி கொண்டு வரும்போது உங்களுக்கு இதெல்லாம் புரியும். ஆகவே பாபாஜியின் அந்த நான்கு வழிகளான இந்த ஆறினை எடுத்து ஆறினை அகற்றி கொண்டு போகும்போது இந்த நாலு நிலைகளிலும் நீங்கள் நிற்க பழக வேண்டும், உங்களை உருவாக்க பழக வேண்டும். இந்த விடயங்களை உருவாக்குவதற்கு பக்தி என்ற நிலைக்கு எங்களுடைய சங்கங்களில் பாபாஜியின் சில சில தினங்களில் நாங்கள் பாபாஜியை பூஜிக்கின்றோம், புறப்பூசையும் செய்கின்றோம், அகப்பூசையும் செய்கின்றோம். அந்த மாக்கத்தில், அந்த வழக்கத்தில் பஜன் இருக்கின்றது, பஜன் செய்கின்றோம். இப்படியான முறைகளில் நாங்கள் அந்த பக்தியை நாங்கள் கூட்ட வேண்டும். இதுதான் அந்த ஒழுங்குமுறை. இப்போது நீங்கள் உங்களை ஒழுங்குபடுத்தும் முறையையும் சொல்லிவிட்டேன். முதல் சாதனை முறையை வகுத்து தந்தேன், அதன் பிறகு ஒழுக்க முறையை வகுத்து தந்திருக்கின்றேன். கடைசியாக இருப்பது நீங்கள் இந்த சத்சங்கங்களில் கலந்து கொள்ள வேண்டும், அதாவது சாதகர் கூட்டத்தில் இருக்க வேண்டும். அதுவும் உங்களுடைய சாதனை வெற்றிக்கு மிகவும் ரகசியமான ஒரு விடயம். அதில் இருக்கும்போது உங்களுடைய மனத்தை அடக்குவதற்கு அல்லது உங்களுடைய இந்த ஆறினை அகற்றுவதற்கெல்லாம் மிகவும் ஏதுவாக இருக்கும். ஏனென்றால் சத்சங்கத்தில் தான் எல்லா கேள்வி பதில்களுக்குரிய விடைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் சாதகர் சேர்க்கையில் இருக்க வேண்டும். அதை சிவனடியார் சேர்க்கை என்றும் நாங்கள் பரம்பொருளின் கீழ் சொல்லுகின்றோம். ஆகவே அந்த அடியார்களுடைய கூட்டத்தில் நீங்கள் இருக்க வேண்டும். கிரியா யோகத்தில் கிரியா சாதகர்கள் கூட்டத்தில் இருக்க வேண்டும். ஆகவே இந்த சத்சங்கம் மிகவும் முக்கியமானது, அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். அதற்கு மேலாக இன்னொரு நிலையை பார்ப்போமாக இருந்தால் மௌனம். அதுவும் எங்களுடைய சாதனை பாதையில் மிகவும் இன்றியமையாதது ஒன்று. எங்களுடைய குருமார்கள் மூலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிறிதளவு மௌனமாவது இருங்கள், அது ஒரு மணி நேரம் மௌனமாக இருந்தால் மிகவும் நல்லது என்று பாபாஜி வகுத்து தந்திருக்கின்றார். முடியாதவர்களுக்கு குறைந்தது ஒரு மணி நேரம் மௌனம். அதே ஞாயிற்றுக்கிழமையில் அந்த மௌனத்தை நீங்கள் 4 மணி நேரமாக 8 மணி நேரமாக்கலாம். இரண்டாவது கட்டம், அதற்கு மேலாக பயிற்சி செய்ய விரும்புபவர்கள் ஞாயிற்றுக்கிழமை முடித்தலமேயே மௌன நேரமாக வைத்திருக்க சொல்லி பாபாஜி சொல்கின்றார். திரும்பவும் இந்த மௌனம் இந்த முக்கரணங்கள் சார்பானது, மறந்து விடாதீர்கள். வாய் பேசாமல் இருந்தால் மாத்திரம் மௌனம் அல்ல, எல்லாவற்றையும் மனம் உடல் எல்லாவற்றையும் உடல் என்று இங்கு சொல்வது பொறியியல், எல்லாவற்றையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதுதான் அந்த மௌனம். ஆகவே நீங்கள் முதல் சாதனையில் தொடங்கி சாதனைக்கு பின் நாங்கள் என்ன மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று பார்த்தோம். அதற்கு பின் பக்தியை கூட்டுவதற்கு எங்களுடைய கிரியா யோகத்தில் என்ன விடயங்கள் இருக்கு என்பதை பார்த்தோம். அதற்கு மேலாக வந்து இப்போது மௌனத்தில் வந்திருக்கின்றோம். இந்த நிலைகளை நீங்கள் பயிற்சி மூலமாகவும் உங்களுடைய வாழ்க்கை முறைகளிலும் செய்து கொண்டு போகும்போது நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய சாதனையில் நல்ல ஒரு இடத்தை அடைவீர்கள். இவ்வளவும் தான் ஆரம்ப சாதகர்களுக்காக இருக்கலாம், பல காலமாக இருக்கிற சாதகர்களுக்காக இருக்கலாம். நீங்கள் மிகவும் முக்கியமாக செய்ய வேண்டிய கிரியா சாதனை. இதைத்தான் சாதனை 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 இல்லை என்றால் வேதனை என்று யோகி ராமையா அவர்கள் கூறுவார்கள். ஆகவே இன்றைய சத்சங்கத்தில் இந்த அன்பர் நேற்று கேட்ட கேள்வி, இன்று அதற்கு பதில் கண்டிருக்கின்றோம். இது எல்லோருக்கும் ஒரு மீட்டலாக அமையட்டும். எல்லோரும் இந்த வழி வாருங்கள். இது நாங்கள் சாதனையை பற்றியே கதைத்தமே தவிர குடும்ப வாழ்க்கையை பற்றி இன்று பேசவில்லை. முழுக்க முழுக்க கிரியா சாதனை எப்படி செய்யலாம், செய்யப்பட வேண்டும் என்பது இந்த கேள்விக்கு பாபாஜியுடன் சேர்ந்து பாபாஜியின் அருளினால் இந்த பதில் கிடைக்கின்றது. இந்த பதிலுக்கும் இந்த கேள்விக்கும் பாபாஜிக்கு நன்றி சொல்லி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடித்து கேள்வி பதில்களுக்கு விடை காண உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இணைப்பில் இறைவனையா இருக்கிறீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் நாங்கள் சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் கிரியா பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
சத்சங்கத்தில் கிரியா யோக சாதனைகள் முக்கிய கேள்விக்கு மிக சிறந்த விளக்கம் தரப்பட்டது. அதை மீண்டும் சுருங்கிய முறையில் பார்ப்போமானால் முதலாவதாக ஆயிரத்தி எட்டு முறைகள் மந்திரத்தை எழுதுதல், இரண்டாவதாக ஆறு சக்கரங்கள், அடுத்து 51 அச்சரங்கள், அடுத்ததாக 1008 தாமர இதழ்கள், அடுத்ததாக பெரம்பலூர் பாபாஜி இருக்கின்றார் என்ற தெளிவான கருத்து கூறப்பட்டது, சாதன பயிற்சி செய்யும் நேரம் கூறப்பட்டது பிரம்மமூர்த்தம், அடுத்து பயிற்சி செய்யும் நேரம் அவரது தெளிவாக குறைந்தது 30 நேரம், அதற்கு மேற்பட்ட விளக்கங்களும் தரப்பட்டது. முக்கியமாக வாழ்நாளில் தொடர்ச்சியாக ஒருவரிடம் பயிற்சி செய்து வர்ற மிக முக்கியமான ஒரு அனுபவத்தை தருமன்ற கருத்து தெரிவிக்கப்பட்டது. அது இப்பயிற்சியில் 5 உடல்களுக்குரிய பயிற்சி. விசேடமாக தியான பயிற்சியின் போது நாட்குறிப்பு எடுத்தல் முக்கியம் என்ற கருத்தும் தெரிவிக்கப்பட்டது. கிரியா யோகத்தில் சாதனை சக்தியாக அன்னை இருக்கின்றார் என்பது பற்றியும் துளசி பூசை பற்றியும் எப்படி பக்குவப்படுத்தல் என்பதற்கு ஆறினை அகற்று என பாபாஜி தெய்வீக குரலில் குறிப்பிட்ட விடயம் பற்றியும், எனவே நாம் இதனை வாழ்க்கை முறையில் கடைபிடிக்க வேண்டும் என்பதன் முக்கியத்துவமும் கூறப்பட்டது. அடுத்ததாக அன்பு தொண்டு பக்தி நிலையில் வாழ பழகுதல் வேண்டும் என்பதும், பக்தி சரணாகதிக்கு கொண்டு போதலை உணர்தல் வேண்டும் என்றும், பக்தி நிலைக்கு பயன் செய்கின்றோம் என்றும், சத்சங்கத்தில் கலந்து கொள்வதன் முக்கியத்துவம் மௌனமாக இருத்தல் என்பதையும் கூறி, இன்றைய சத்சங்கத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் உணர வேண்டிய முக்கியமான கருத்து என்னவென்றால், சத்சங்கத்தில் கூறப்பட்ட முக்கியமான ஆன்ம ஈடேற்றத்திற்கு அவசியமான கருத்துக்களை உள்வாங்கி மீட்டர் செய்து சாதனைகளை மீண்டும் மீண்டும் பயிற்சி செய்து முன்னேறுவோமாக. நன்றி. ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம ஓம்.
ஓம் கிரியா பபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. நன்றி. அந்த சுருக்கமாக அது எல்லாவற்றையும் தொட்டு கொடுத்திருக்கின்றவனையா. நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்தை இன்றைய சத்சங்கத்தில் சொல்லுங்கள்.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் கிரியா பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நம.
ஓம் சிவாய நம.
நல்ல சிறப்பாக சத்சங்கம், பயிற்சிகளை பற்றி நல்ல விளக்கமா தெளிவா சொன்னீங்க. பயிற்சி செஞ்சுட்டு இருந்தாலும் சமயத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒண்ணு ஒண்ணு தவறுதலா செய்யறது உண்டு, இல்ல மறந்தும் போயிடுவோம், இல்ல சரியாவே செஞ்சிட்டு இருக்கிறதா நினைச்சிட்டு சரியில்லாம செய்யற செயலையும் சரியா செஞ்சிட்டு இருக்கிறதையும் செய்யறது மனிதனுடைய இயல்பு. அந்த வகையில ஏதோ பாபாஜி யாரு ஒரு சாதகர் மூலியமா அதை தூண்டுதல் பண்ணி அதை தெளிவுபடுத்திக்கிட்டார். அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அந்த வகையில நல்ல சிறப்பான ஒரு சத்சங்கம், நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அந்த பயிற்சி முறைகளை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காலம் நேரம் எல்லாத்தையும் வகுத்து சொல்லக்குள்ள ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. அது அப்படியே எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். ஏதாவது மறந்து இருந்தால் கூட அந்த டவுட்டை சரிப்படுத்தி அதை பின்தொடர்ந்து வேண்டிதான். யாராவது டவுட்டு கேட்டால் கூட அந்த டவுட்டில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை சரிப்படுத்திக்கலாம். அதே போல் தொண்டுன்றதை ஒரு சிறப்பாக சொன்னீங்க. முக்கரணங்களாகவும் செய்யணுன்றது ரொம்ப அது ஒரு சிறப்பானது. அதை பற்றியே ஒரு நாளைக்கு பேசணும். தொண்டுன்றது எது தொண்டு ஆன்மீகத்திலன்னு சொல்றாங்க. நான் இதுக்கு முன்னாடி தொண்டுன்னா யாருக்காக ஏதாவது ஒரு உதவி செஞ்சுட்டா தொண்டு, எதையா போய் செஞ்சுட்டு வந்துட்டா ஒரு சேவை செஞ்சுட்டு வந்துட்டா அது தொண்டு, அது இல்லை. ஆன்மீகத்தில் ஒரு மிகுதியாக சொல்றாங்க தொண்டுன்றது மெய்மறந்த செயலாக சொல்றாங்க. அது ரொம்ப கடுமையாக தான் இருக்குது, இருந்தாலும் செஞ்சுருக்காங்க அடியார் பெரு மக்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம அதில் ஒரு பகுதியாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். எப்படின்னா பாபாஜியுடைய திருவருளால் நம்ம ஏதோ செஞ்சுட்டு இருக்கோம். அதுல நம்ம சில விஷயங்களை ஒழுங்குபடுத்திக்கிட்டு வரதுதான் இந்த சத்சங்கெல்லாம் பேசுறோம். தொண்டு ரொம்ப வந்து நான் எனது இந்த சருக்கு இல்லாமல் இவ்வளோ விஷயங்களை சொல்றாங்க. செய்யக்குள்ள நம்முடைய ஆன்மீக சக்தி ரொம்ப பலப்படுதுன்னு சொல்லி சைவ சித்தாந்தம் தெளிவா சொல்றாங்க. அந்த வகையில கிரியா யோக சாதகர்கள் எல்லாம் தொண்டு செய்யக்கூடியவர்கள் இருந்தாலும் அதை இன்னும் செம்மையா செய்யணும்னா நான் எனது என்ற ஒரு சர்க்கெல்லாம் எடுத்துட்டு துண்டை அறிஞ்சி தேவைக்கு அறிஞ்சி செய்யறது, தேவைக்கு மேல பொருளை ஈட்டாம வச்சுக்கிறது, பல வகையில சொல்றாங்க துண்டை. அந்த வகையில நாமளும் ஒரு கடை சாதகர்கள் கூட்டத்துல இருக்கனால சிறப்பாக நம்ம கடைபிடிப்போமாக. இன்றைய சத்சங்கத்து மூலியமா. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. நன்றி நன்றி கார்த்திகேயன் ஐயா, அதை மிகவும் அழகாக சொன்னீர்கள். அப்படியே மனதில் வந்ததை பேசிக்கொண்டே போயிருந்தேன். சாதனை வழியில் ஒரே ஒரு விடயத்தை தவற விட்டு விட்டேன். அது அந்த விடயத்தையும் இந்த சத்சங்கம் முடிய முதல் சொல்லிவிடுகின்றேன். அது உணவு அர்ப்பணம். சாதகர்களே, நீங்கள் பாபாஜிக்கு உணவு படைக்கும் போதும், அதே போல் நீங்கள் உணவு அருந்தும் போதும் அந்த பழக்கத்தையும் நீங்கள் உங்களுடைய சாதனை பயிற்சியில் வைத்து கொள்ள வேண்டும். எந்த உணவை நீங்கள் சாப்பிட்டாலும் அதை பாபாஜிக்கு அர்ப்பணம் செய்து சாப்பிட வேண்டும். அதாவது நீங்கள் சாப்பிட முதல் உங்களுடைய கையை அந்த நீங்கள் சாப்பிடும் சாப்பாட்டு பிளேட்டில் வைத்து பாபாஜியின் உணவு அர்ப்பண மந்திரத்தை நீங்கள் உச்சாரணம் செய்துட்டு அதை சாப்பிட்டீர்கள் என்றால் அந்த சாப்பாடு முழுக்க பிரசாதமாக உங்களுடைய உடலுக்குள் செல்லும். அதுவும் சாதனையை வலுவூட்டுவதற்கு நன்றாக இருக்கும். ஒருவிதமான கோளாறுகளும் தராது. ஆகவே அந்த உணவு அர்ப்பணத்தையும் நீங்கள் இன்றைய அந்த பகுதியில் சேர்த்து கொள்ளுங்கள். அது அந்த நேரம் எனக்கு மனதில் வரவில்லை, ஆகவே அதையும் சேர்த்து கொள்ளுங்கள். அதை பூரணப்படுத்துகின்றேன் என்று இப்போது நாங்கள் அதற்கும் சேர்த்து பாபாஜிக்கு நான் நன்றி சொல்லுகின்றேன். சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.